நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
வணக்கம் பாலா அவர்களே.
வணக்கம்.
இப்ப ஒரு கார்ட்டூனுக்காக வந்து ஒருத்தர் கைது செய்யப்பட்டது, சிறைக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் நான் நினைக்கிறேன் நீங்க தான் முதல் கார்ட்டூனிஸ்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பொறுத்தளவில். இந்த கைது, இந்த குறுகிய கால சிறை உங்களுக்கு எதை கற்றுத்தந்தது?
கைது அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகாரத்துல நாற்காலி போதையில இருக்கிறவங்க வழக்கமா வந்து எல்லாரும் மேலேயும் ஏவக்கூடிய ஒரு யுக்தி தான். ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான். என்னுடைய கைது அப்படிங்கறத பொறுத்து பாத்தீங்கன்னா, அந்த கார்ட்டூன் மட்டுமே காரணம்னு நான் நினைக்கல. என்னுடைய தொடர்ச்சியான அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, மாநில அரசுக்கு எதிரான தொடர்ச்சியான கட்டுரைகள், கார்ட்டூன்கள் எல்லாமே வந்து சம்மந்தப்பட்டவங்களால கவனிக்கப்பட்டுக்கிட்டே இருந்து. ஸோ இந்த கார்ட்டூன், அந்த குழந்தைங்க எரிஞ்சு போன ஒரு கார்ட்டூன், அந்த குழந்தைங்களுடைய மரணத்தின் மூலமா ஏற்பட்ட எனக்கு கோபம், அது அந்த கார்ட்டூனா வெளிப்பட்டுச்சு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அதுல வந்து ஒரு கலெக்டர் இருக்காரு, ஒரு ஆட்சியாளர் இருக்காரு, ஒரு அதிகாரி இருக்காரு. ஸோ அவரை வச்சு நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்துறது, ஒரு கார்ட்டூனிஸ்ட கைது பண்றது அப்படிங்கிறது எளிதா இருக்கும் அப்படின்னு ஆட்சியாளர்களும் முடிவு பண்ணி எடுத்த ஒரு தந்திரமான ஒரு நடவடிக்கை இது. மற்றபடி இது ஒரு கார்ட்டூனிஸ்டோட வாழ்க்கையில இது சகஜமானதா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கார்ட்டூனிஸ்ட் இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகளுக்கு எல்லாம் பயந்து பயப்படக்கூடியவராக இருந்தாருன்னா அவர் இந்த துறையை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அரசுக்கு எதிராக தானே நம்ம இயங்குறோம், ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய அத்துமீறல், அவர்களை விமர்சிக்கிறது, இதுதான் ஒரு ஒரு விமர்சனுடைய வேலை, கார்ட்டூனிஸ்டோடைய வேலை. முக்கியமானது இதுதான். நம்ம நேரடியாக மோதக்கூடியவங்க வந்து பலம் பொருந்தவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கும்போது இந்த துறைக்கு இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூனிஸ்ட் இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கார்ட்டூனிஸ்டா நம்ம மற்ற கார்ட்டூனிஸ்ட்களும் எல்லாது வர விரும்ப கார்ட்டூனிஸ்ட் ஆக விரும்புகிறவங்களுக்கு சொல்கிற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அச்சுறுத்தல், என்னை அச்சுறுத்தியதாக நான் நினைக்கல. எனக்கு அந்த இவர்களுடைய இந்த கைது நடவடிக்கை மூலமாக அச்சுறுத்தல் பயம் வந்தது அப்படிலாம் நான் நினைக்கல. ஆனால் என்னுடைய கைது மூலமாக அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு விஷயத்தை கடத்த விரும்புகிறாங்க. அது என்னென்னா, அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீங்களை வந்து விமர்சிக்கீங்க அப்படின்னா ஒரு கார்ட்டூனிஸ்ட் எங்களால் கைது செய்ய முடியும், அதே மாதிரி உங்களையும் எளிதாக கைது பண்ணுவோம் அப்படிங்கிற செய்தியை இன்றைய சமூக வலைத்தளங்களில் பொதுமக்களாக, பார்வையாளனாக பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நபர்கள் பலரும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வகையான அச்சுறுத்தல், உளவியல் அச்சுறுத்தலை கொண்டு கொண்டிருக்காங்க. நோக்கம் மட்டும்தான் இந்த கைது மூலமாக இந்த வழக்கு நிற்காது அப்படிங்கிறது என்னை கைது செய்ய உத்தரவிட்டவங்களுக்கும் தெரியும். அதோடைய செக்ஷன் என்ன, இது வந்து எவ்வளோ பலகீனமான வழக்கு, எல்லாமே சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே இந்த கூடிய ஒரு கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஆட்சியாளர்களை நோக்கி விமர்சனங்கள் வராமல் மட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு ஒரு நொடி நீங்கள் யோசிப்பீங்கல்ல, இந்த கைது நடவடிக்கை பிறகு ஒரு பத்திரிகையாளர், ஒரு வந்து பலருக்கும் தெரிஞ்ச நபரே வந்து இப்படி தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற ஒரு செகண்ட் இந்த காமன் மேன் யோசிப்பாங்கல்ல. இதுதான் அந்த ஆட்சியாளர்களுக்கு தேவையா இருந்துச்சு. அதுக்காக உத்தரவிடப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் என்னுடைய கைது.
நீங்க கைது செய்யப்பட்ட நேரம், அல்ல சிறைக்கு அனுப்பப்பட்ட நேரம் எல்லாம் கூட ஓரளவு ஒட்டுமொத்த தமிழக ஊடகங்கள், இந்திய அளவில் கூட அதிகமான ஊடகங்கள் வந்து இந்த கருத்து சுதந்திரம் இல்லைங்கிறத சுட்டிக்காட்டி இந்த கைதை வந்து வன்மையாக கண்டிச்சாங்க. ஆனால் அதே வேளையில் வந்து உங்கள் கார்ட்டூன் வந்து நாகரிகமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அதோட வைக்கப்பட்டது. நீங்கள் உங்கள் கார்ட்டூன் வந்து நாகரிகமாகத்தான் இருந்தது அப்படின்னு இப்போ சொல்கிறீங்களா, அல்லது கொஞ்சம் ஒருவேளை நாகரிகமாக வரைஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுதா?
அப்படிலாம் இல்லை, அந்த கார்ட்டூன் அப்படிதான் வரைய முடியும். அந்த கார்ட்டூனை வரைஞ்சதுக்காக நான் ஒரு துளியோ ஒரு நொடி கூட நான் வந்து வருத்தப்பட்டதும் இல்லை, அது வந்து தப்பான ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த கார்ட்டூன் ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அந்த கோபம் வந்து ஒரு ஆட்சியாளர்களுடைய கையாளாதனம், அவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய மரணத்தின் முன்னாடி அந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சி நிர்வாகம் வந்து அம்மனமாக நிற்கிறது அப்படிங்கிறத ஒரு கார்ட்டூனிஸ்ட் இப்படி தான் வரைய முடியும். உலகம் முழுக்க இந்த கார்ட்டூன் கான்செப்டை நீங்கள் எந்த கார்ட்டூனிஸ்டை கொடுத்தீங்கன்னாலும் அவங்க இப்படி தான் வரைவாங்க. ஒருவேளை அந்த ஆட்சியாளர் நாற்காலியில் நான் உட்கார்ந்துருந்தேன்னாலும் என்ன ஒரு கார்ட்டூனிஸ்ட் வரைஞ்சார்னா அவர் இப்படி தான் வரைவார். ஏன்னா இது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. ஒரு உங்களுக்கு ஒரு கோபத்துக்கும் ஆபாசத்துக்குமான வித்தியாசம் தெரியல. இது வந்து ஒரு கார்ட்டூன் கோடுகளில் என்ன உங்களுடைய ஆபாசத்தை நாங்கள் வந்து வரைஞ்சிட முடியும்? ஒரு கார்ட்டூன் திருக்கல்ல என்ன உங்களுடைய ஆபாசத்தை? இதை ஒரு புகைப்படமா, ஒரு புகைப்படத்தில் உங்களுடைய நிர்வாண படம் வெட்டி ஒட்டி மாப்பிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேற. ஒரு கார்ட்டூன் கோடுகள் என்ன நீங்க ஆவேசத்தை பாத்துருவீங்க, அது ஒரு கோபம். ஒரு கார்ட்டூன் அந்த கார்ட்டூனை பார்த்தா உங்களுக்கு ஆவேசம் தெரிஞ்சுன்னா அது உங்களுடைய உளவியல் சிக்கல். அந்த கார்ட்டூனை பாக்குற அத்தனைக்கும் கோபம் தான் வந்தது தவிர, இது ஆபாசம் சொல்றவங்களுக்கு வந்து பல்வேறு வகையில வந்து என்னை விமர்சிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, அதை நான் வந்து எந்த நொடியும் எப்பவுமே ஏத்துக்க மாட்டேன். அந்த கார்ட்டூன் அப்படிதான் வரையப்பட வேண்டியது, அது அப்படிதான் வரைஞ்சிருக்கேன், அதனால அது எந்த வகையிலும் தவறு கிடையாது.
சரி, இப்போ உங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்தா அல்லது இணையத்தை பார்த்தா கூட இந்த பின்னோட்டங்கள் எல்லாம் உங்களை அவ்வளவுக்கு வசைப்பாடுது, விமர்சனம் செய்யுது, உங்களோட நிறைய கருத்தோட உடன்படாத கருத்துக்கள் அதிகமாக காணப்படுற மாதிரி படுது, அது எதை காட்டுறதா நினைக்கிறீங்க நீங்க?
இல்ல, அது வந்து இணைய ஊடகம் அப்படிங்கறது ஒரு மாய வலை, அது ஒரு மாய உலகம். இங்க வந்து நம்ம கூட நெருக்கமாக இருப்பாங்க ஒரு ஐடியில, அதே நபர் வந்து இன்னொரு ஃபேக் ஐடியில வந்து நம்மளை ஆவாசம் வச்சுக்குவாரு, நம்ம குடும்பத்தை திட்டுவாரு, அதை பத்தி ஒரு பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆரம்ப காலத்துல வந்து இந்த மாதிரியான தினசரி ஒரு என்னோட இன்பாக்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அசிங்கசியமா திட்டி என்னை பத்தி என் குடும்பத்தை பத்தி அவ்வளவு ஆபாசமா எழுதி அனுப்புவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு கார்ட்டூன், அவங்க நம்புற தலைவரையோ அவர்கள் நேசிக்கிற ஏதோ ஒரு கட்சியோ தலைவர்களையோ விமர்சிக்கிறதுனால ஒரு கார்ட்டூனிஸ்டுக்கு அவங்க கொடுக்குற பதிலடி. இதன் மூலமா அவங்க ஒரு தான் சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அடையும், ஒரு கார்ட்டூனிஸ்ட் நம்ம அசிங்கமா திட்டோம்டா அப்படின்னு. அது வந்து ஆரம்ப காலத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு, அதன் பிறகு வந்து அது பழகி போச்சு. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் வந்து அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நான் ஒரு விமர்சனத்தை எப்படி பொது வழியில வைக்கிறேனோ அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து என்னை விமர்சிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. நான் வந்து என்ன வந்து இந்த மாதிரி விமர்சிச்சாங்க, ஆபாசம் எழுதியிருக்காங்க, என் குடும்பத்தை எழுதியிருக்காங்க, என்ன நிறுவன படம் எல்லாம் வச்சு மாத்திருக்காங்க, வேறு உடல்ல வச்சு அதெல்லாம் பண்ணிருக்காங்க, நான் ஒரு நொடி கூட போய் காவல்துறையில போய் புகாருக்கு கொடுத்து நடவடிக்கை எல்லாம் எடுக்கவே இல்லை. ஏன்னா அது அவனுடைய இயல்பு, அவனுடைய வெளிப்பாடு அப்படிதான் இருக்கான். என்ன ஒரு கலெக்டர் எல்லாம் வந்து தமிழக அரசு வந்து ஒரு கார்ட்டூனுக்காக கைது பண்ணிச்சு இல்லையா, அப்படியெல்லாம் நாம போய் நான் கண்ணை கசக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கவே இல்லை. அதிகபட்சம் ரொம்ப அவசியமா இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் டெல் பண்ணிட்டு சம்மந்தப்பட்டவங்கள பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். இவ்வளவுதான் நான் செய்ய முடியும். நான் வந்து திரும்ப திரும்ப நிறைய பேர் என்ன வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, கார்ட்டூனிஸ்ட் பாலாவே பிளாக் பண்றாரு, அவர்கிட்ட கருத்து சுதந்திரம் கிடையாது, அவரு எப்படி வந்து மத்த இந்த கருத்து சுதந்திரம் பத்தி பேசலாம் அப்படின்றாங்க. நான் வந்து கருத்து சுதந்திரம்னா என்னுடைய பக்கம்ங்கிறது நான் ஒரு பத்திரிகையுடைய எடிட்டர் மாதிரி, அந்த பக்கம் என்னுடைய ஒரு பத்திரிகை மாதிரி. அப்ப அந்த பத்திரிகை அங்க வர்ற பின்னூட்டங்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமான பொறுப்பு என்ன எனக்கு சார்ந்ததா இருக்கு. அப்ப அதுல வந்து ஆபாசமான கமெண்ட்கள் வரும்போது அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து எந்த வித தயதட்சணையும் இல்லாமல் பிளாக் பண்ணுறேன். இது வந்து நான் மாறா போய் அவங்களுடைய பக்கத்தில் போய் அவங்கள புகார்லாம் பண்ணுறதே கிடையாது. அவன் என்னை வந்து தாராளமாக அவருடைய பக்கத்தில் போய் அவர் திட்டிக்கிட்டான், என்னுடைய கோடுகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதுல ஆரம்பிச்சு என்னை பற்றி விமர்சிக்கிறது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தாராளமான சுதந்திரம் உண்டு, அதை அவர்களுடைய பக்கத்தில் அவங்க செஞ்சுக்கலாம், நான் அதை போய் புகார் செய்ய மாட்டேன். ஆனால் என்னுடைய பக்கத்தில் வந்து அவங்க ஆபாசமாக திட்டுறாங்க அப்படிங்கும்போது என்னுடைய பக்கத்தில் பல விவாதங்கள் நடக்குது. அப்போ வந்து அதுல பெண்கள் உட்பட பலரும் வர்றாங்க, கலந்துக்கிறாங்க, பாக்குறாங்க, படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஆபாச பின்னூட்டங்கள் வந்து அதை வந்து தொந்தரவு செய்யுது. ஸோ அதை வந்து தவிர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு, அதனால சம்மந்தப்பட்டவங்களை பிளாக் பண்ணிடுறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் கார்ட்டூன் வரைந்ததற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள்.
ஒரு ரோல் கன்ஃபியூஷன், அதாவது நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கா? அதாவது நீங்கள் வந்து ஒரு சமூக போராளியா அல்லது வந்து கார்ட்டூனிஸ்டா? பொதுவாக வந்து பத்திரிகையில் இருக்கிறவங்க அல்லது ஊடகவியலாளர் கார்ட்டூனிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து ஒரு பார்வையாளராக சமூகத்தை பார்த்துட்டு அவங்க எண்ணத்தை வந்து அந்த ஒரு வடிவத்தில் வந்து பிரதிபலிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நேரடியாக களத்தில் இறங்கி இப்போ கூடங்குளமாக இருக்கட்டும், டாஸ்மாகா இருக்கட்டும், இது மாதிரி பிரச்சனைகளில் ஈடுபடுறீங்க, அது யாருங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல?
இப்படி குழப்பம் எனக்கு இல்லை. ஒரு பத்திரிகையாளனா எந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டி இருக்கோ அந்த இடத்துல பத்திரிகையாளனா நிற்கிறேன். நேரடியாக வந்து என்னுடைய கருத்தை ஒரு தனிநபராக என்னுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டிய இடத்துல நான் நேரடியாக விமர்சனம் செய்கிறேன். ரெண்டும் வந்து அவசியமானதுன்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளருக்கு பத்திரிகையில வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதுனாலேயே அவருக்கு தனிப்பட்ட ஒரு குரல் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எந்த அவசியமும் கிடையாது. அவருக்கு தனிப்பட்ட அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்காரு, அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு, அந்த அந்த அலுவலகத்தோட முடிஞ்சு போனது. அவர் வெளியே வந்துட்டு ஒரு தனிநபர், அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு. ஒரு டாஸ்மாகில் ஒரு பத்திரிகை நிறுவனத்தை வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அரசுக்கு எதிராக விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனா அந்த பத்திரிகைகள் வேலை பார்க்க மாத கூலிக்காக வேலை பார்க்கற ஒரு பத்திரிகையாளருக்கு தனிப்பட்ட வகையில அவருக்கு அந்த அரசுடைய டாஸ்மாக் விற்பனை குறித்து விமர்சனம் இருக்கும். அதை அவர் வந்து பொது வெளியில வைக்கிறாரு. ஸோ அதுல ரெண்டுலயுமே எந்த முரண்பாடும் இருக்கிற மாதிரி தெரியல. பத்திரிகையாளர்கள் அப்படிங்கறனாலேயே வந்து சொந்தமா வந்து கருத்து இருக்க கூடாது அப்படின்னு நினைக்க விரும்பல. அவங்க சொந்தமா கருத்து இருக்கணும் அப்படிங்கறதான் நான் வலியுறுத்தேன்.
இப்ப சுயேட்சையான ஊடகவியலாளர், இன்னும் ஆங்கிலத்துல சொல்ல போனா இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கலாம், இப்ப பத்திரிகைக்காக பணியாற்றுகின்ற ஊடகவியலாளர், நீங்க வந்து ஏற்கனவே ஒரு 12 ஆண்டுகள் வந்து குமுதத்துல கார்ட்டூனிஸ்டா இருந்திருக்கிறீங்க, இப்போது சுயேட்சையாக சுதந்திரமாக செயல்படுறீங்க, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிற மாதிரி படுது? இதில் வந்து ரொம்ப சௌகரியம் ரொம்ப எதையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி படுதா, அல்லது ரெண்டுமே வேறுபட்ட துறைகள்
இருக்கு? ரெண்டுக்குமான இது இருக்கு. ஒண்ணு, ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாத பொருளாதார பின்புலம் இருக்கு, ஒரு நிறுவனத்துடைய பாதுகாப்பு இருக்கு, அது ஒண்ணு. நீங்க சுதந்திரமா இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதார சிக்கல் வர வாய்ப்பு உண்டு, இன்னொன்னு வந்து ஒரு சுதந்திரமற்ற நிலையும் இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த ரெண்டு இருக்கு. மற்றபடி ஒரு சுதந்திரமான ஒரு நபராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நிறுவன அடையாளத்தில் போய் சிக்கிறது வந்து என்னைக்கு இருந்தாலுமே ஒரு நெருடலான ஒரு விஷயம் தான். நான் குமுதத்தில் வேலை பார்த்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் வந்து அந்த நிறுவனத்தில் ரொம்ப ஒரு சுதந்திரமான சுதந்திரத்தின் உச்சத்தில் தான் இருந்தேன். வேற எந்த பத்திரிகை கார்ட்டூனிஸ்டுகளால் பத்திரிகையாளர்களோ ஒப்பிடுற விட நான் வந்து குமுதத்தில் ரொம்ப சுதந்திரமாக என்ன அவங்க இயங்க அனுமதித்தாங்க. அவங்க பத்திரிகைக்கு ஒரு பாலிசி உண்டு, அந்த பாலிசியில் என்ன அடிப்படை உண்டோ அதன்படி நான் வேலை அங்கே வேலை பார்த்தேன். பொது வெளியில் ஒரு கார்ட்டூனிஸ்ட் அப்படிங்கிற நபராக தனி நபராக என்னுடைய கருத்துக்களை பொது வெளியில் பகிரங்கமாக வைக்கவோ எழுதவோ வரையவோ எனக்கான சுதந்திரம் இருந்துச்சு. அவங்க ஒரு நாள் கூட அதை வந்து ஏன்னு கேட்டது கிடையாது. அது அந்த வகையில் ஒரு மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய விஷயத்தில் குமுதம் நிர்வாகம் வந்து ரொம்ப ஜனநாயகத்தன்மையாக தான் நடந்துச்சு. இது மாதிரி எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்தா இருக்கு. நீங்க வந்து அடிப்படையில் நேர்மையா இருக்கிற பட்சத்துல நீங்க யாரு குறிக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரு நிறுவனத்தை விட்டு வெளியே வர நான் சுதந்திரமா இருக்கேன், இதன் மூலமா சுதந்திரமா இருக்கிறேன், அதே சமயம் பொருளாதார நெருக்கடி வரலாம், நல்ல லாபகரமான சூழல் வரலாம், இதா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டிய நபர் நானா தான் இருக்கேன். ஸோ இந்த பக்குவம் இருந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது.
இப்போ குமுதத்தை குறிப்பிட்டு ஒன்றும் கேட்க விரும்பலை, ஆனால் பொதுவாக வந்து தமிழக ஊடகங்கள் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு ஊடகமும் வந்து ஏதோ ஒரு கட்சியை வந்து ஆதரிக்குது அல்லது நடுநிலை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாவது மறைமுகமாக ஆதரிக்கிற மாதிரி படுது. அது சில பேர் சொல்கிறாங்க வந்து அந்த பத்திரிகை விலை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படியாக நடக்கக்கூடும் அப்படின்னு?
நம்பிக்கைலாம் 100% அப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு பத்திரிகைகளுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க வந்து தங்களுக்கான ஊடகங்களை தான் உருவாக்குறாங்க. ஊடகங்களை உருவாக்கிட்டு அதன் பிறகு அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவாரியான கட்சிகளுக்கு ஊடகங்கள் இருக்கு. அந்த ஊடகங்களில் வேலை பார்க்குற பணியாளர்கள் அந்த ஊடகத்து அந்த கட்சியின் பிரதிநிதியாக தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க சுதந்திரமான ஒரு பத்திரிகையாளர் கிடையாது. இப்படி தமிழகம் முழுக்க நிறைய பத்திரிகைகள் காட்சி ஊடகங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையான கட்சி பின்புலத்தில் தான் இயங்குது. இதை தவிர்த்துட்டு கொஞ்சம் சுதந்திரமாக இருந்த ஒரு நடுநிலையான ஊடகங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் வழக்கு தொடர்பாக இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்பாகவோ அல்லது ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கிறாங்க மறைமுகமாக. இப்படி ஆதரிக்கிறதுக்கு பின்னணியாக வந்து பல பரிவர்த்தனைகள் இருக்கு, பணம் உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அவங்க பெருசாக ஒன்றும் கிடையாதுக்கு ரொம்ப எல்லாம் வந்து 4வது தூண் 5வது தூண்லாம் வந்து புலாய்ந்து அடைகிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து எங்ககிட்ட ஒரு 10 அடியாள் இருக்காங்க, பிரமாதமாக எழுதுருவாங்க, ஒரு 2 வரையக்கூடிய அடியாள் இருக்கா அப்படின்னு வந்து அந்த தங்கள்கிட்ட வேலை பார்க்குற பத்திரிகையாளர்களை கொண்டு போய் ஒரு கட்சி அலுவலகத்தில் அடகு வைக்கிறாங்க. அடகு வச்சுட்டு அதுக்கான என்ன தொகை உண்டோ அதை வாங்குறாங்க, மொத்தமாக வாங்குறாங்க. அதன்படி நாம் நாளையிலேருந்து இவர்களுக்கு எதிராக வந்து இதை எழுத போகிறது கிடையாது, எதுவும் வரைய போகிறது கிடையாதுங்கிற செய்தி வந்து எடிட்டோரியலுக்கு சொல்லப்படும். அதுலேருந்து நம்ம பாலிசி மாறுது. இதுதான் வந்து ஊடகங்களுடைய நிலைமை. இதில் வந்து பெரிய ஒரு 4வது தூண் தாங்கி பிடிக்கிற தூண் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த நிலையெல்லாம் கடந்து ஊடகங்கள் பயணித்து ஒரு கார்பரேட் தன்மைக்கு மாறிடுச்சு. ஏன்னா முதல் தலைமுறை பத்திரிகையாளர்களை கடந்து அடுத்த கட்ட தலைமுறையினர் வந்து பத்திரிகை நிறுவனத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு பேரா கூட எழுத தெரியாது. ஆனால் அவங்க வந்து நிர்வாகிகளாக இருப்பாங்க. நிர்வாகம் செய்கிறவங்களுக்கு வந்து பத்திரிகையில் வர கண்டென்ட் பற்றின இதெல்லாம் பெருசாக இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மோட்டிவ் தான் இருக்கும், வியாபாரம், இந்த நிறுவனத்தின் பெயரை பற்றி எப்படி நம்ம வந்து காசாக்குறது முதலீடாக்குறது அவ்வளோதான்.
நமது நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அறிய தாருங்கள். அத்துடன் iTunes இல் இந்த பாட்காஸ்டை தரப்படுத்துங்கள்.